கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இறக்கும் உள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கவனித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறேன், எங்களை ஊடுருவி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். நாங்கள் நிற்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறோம். எங்கள் தேவைகள் என்ன, எங்கள் பிரச்சனைகள் என்ன, எங்கள் வியாதிகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, எல்லாவற்றை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே, நீதான் எங்கள் பதிலையா. இயேசு கிறிஸ்துவே எங்கள் வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் உம்மிடத்திலேதான் பதில் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களை கல்ல கத்தாமே எங்களை கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவது. தேங்க்யூ ஹோலி சார், நன்றி ஆவியானவர். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை கரம் பண்ணுகிறோம். எங்களை நடத்துகிற தேவ ஆவியானவரே, உமக்கு பூரணமாய் விட்டுக் கொடுக்கிறோம். தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே நிறைவேறுவதா கர்த்தாவே, உங்களுடைய மன பொறுப்பம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும். ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க, தொடர்ந்து எங்கள் நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடி கேட்கிறோம். நன்றி தகப்பனே, உமது ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம் மத்தியிலே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிறார். பரலோக தேவன் நம் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சபையிலே பயபக்தியாக இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள, அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்க நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாளிலே தேவனுடைய ஊழியத்தை நம்ம திரு செய்யவும், கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கவும். இலங்கையிலே யாழ்ப்பாண சாமிச்சியர்கள் இருந்து பாச இயேசுநவர்கள் நம்ம திரு வந்திருக்க, அவர் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய டினோமினேஷன் அதாவது ஏயோசி சேர்ச்சில் ஒரு முக்கிய ஒரு அந்த போர்ட் மெம்பராகவும் ஒரு முக்கிய ஊழியக்காரனாகவும் இருக்கிறார். பல வருடங்களாக நம் தேசத்திலே கர்த்தர் ஊழியத்தை செய்வர் ஊழியர், எனக்கு இருக்கிற மிக அறிமுகமானவர், எனக்கும் பல வருஷமாக நீண்ட காலமாக அறிமுகமானவர். வேதத்தை பகுத்து போதிக்கிற கிருபை உள்ளவர். பைபிள் ஸ்கூலை வைத்து பலருக்கு போதித்து நடத்தி வருகிறோம். ஆண்டவருக்கு பல கிருபைகளை கொடுத்திருக்க, ஊழிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ரொம்ப ஃப்ராங்காக பழகுவார். ஸோ அவர் சுவிஸ் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்தவர். வந்த நேரத்தில் இதை நம்முடைய ஆராதனை பங்கு பெற்றதுக்கு வரும்போது ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம சில வந்திருக்கிறேன். போற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இன்னைக்கு ஒரு வருவர் தெரிஞ்சால் நான் அறிவிச்சிருப்பேன். ஆனால் போற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிற்பாடு தான் அவருடைய தொடர்பு ஏற்பட்டு நான் இப்படி அவர் வரக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மை ஹார்ட், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு செய்தி அவரத்தில் வைத்திருக்க நான் நம்புறேன். ஆகவே இலங்கையிலே அதாவது குறிப்பாக வடமாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சனைகள் அடுபாடுகள் மத்தியிலும் அந்த இடத்தை விட்டு போகாமல், அந்த இடத்தை விட்டு ஓடாமல் அங்கே இருந்து கர்த்தர் ஊழியத்தை செய்த ஒரு தேவனவர். உண்மையான ஊழியக்காக நம்முடைய சபைக்கு வர்றது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்புறேன். கர்த்தருடைய பரிசுத்தராபத்து பயம் உண்டாகும். ஆகவே உங்கள் சார்பிலே அருமையான போதரை நான் வரவேற்று விரும்புகிறேன். அதில் ஒரு கரைகளை தட்டி உற்சாகத்தை வாழ்க்கை. So, thank you for your coming. Take your time.
Thank you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இலங்கை தேசத்தில் உங்களுடைய ஸ்தாபனமாகிய அசம்பிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் இருந்தும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். தேவன் உங்களுடைய ஜபங்களினாலே எங்களை ஊழியத்திலே இன்றும் வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார். நீங்கள் அநேர் ஜபித்திருக்கிறீர்கள். ஜெர்மன் தேசத்துக்கு இது என்னுடைய 5வது பிரயாணம். முதல் தடவையாக 1992 நான் ஜெர்மன் தேசத்துக்கு வந்திருந்தேன். அந்த வேளையிலே இங்கே இருக்கிற தமிழ் சபை ஒன்றில் தேவ செய்தி பயின்றேன். சில ஆண்டுகள் பின்பு வரவில்லை. மீண்டுமாக 2005 வருவதற்கு கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தினார். அதன் பின்பு நான் இன்று 5வது தடவையாக வந்திருக்கிறேன். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற செய்தியை நான் கேட்க ஒரு இருதயத்தை ஆயத்தமாக்கி ஆண்டவருடைய செய்திக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அவள் கேட்காமல் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை ஆண்டவரை கேட்கத்தக்கதான கிருபையை கொடுங்கள். நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. உலகம் இருக்கிற எதரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக உலகத்தின் பாவத்தை உங்களுடைய தோளின் மேல் சுமந்து கோர சிறுவையிலே மறித்து ஆண்டவரே அந்த ஆண்டவரை கொடூரத்தின் பாத்திரத்தில் நீர் ஆண்டவரே பானம் பண்ணி எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர். இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்த நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மோட்சத்தின் பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறீர்கள். பரலோகத்திற்கு ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தின ஆண்டவரே வாசலை திறந்து வைத்தாய். தேவனே, பரலோகத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் உண்மையும் உத்தவமாய் ஓட தேவ பலத்தை கொடுங்கள். ஆண்டவரே இடறி விழாது, ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போகாது, முடிவறியந்த நிலைத்திருக்கத்தக்கதான பலத்தை உடலுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமாய் அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பரிதவிக்கிறேன். எப்படியாவது பரலோகத்துக்கு அவர்களும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை கத்தால் உள்ளத்திலே வாஞ்சித்து அவர்களுக்கு உடைய அன்பை குறித்து சொல்ல நீங்கள் எங்களிடத்து வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே அந்த பணியை நாங்கள் சுபனைய செய்ய தேவகலத்தை கொடுங்கள், ஆசீர்வதியுங்கள். இந்த நாளின் செய்தி அவர்களுக்குள்ளே ஆண்டவரை ஒரு மாறுதலை கொண்டு வருவதாக கிருபையாய் வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. விளைந்த பலனை யறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிந்தாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்காமாந்த சத்தம் உந்தன் செவிதனில் துதிக்கலையோ, எண்ணில் அடங்காமாந்த சத்தம் உந்தன் செவிதனில் துதிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் பாடிடுதே, அறுவடை நீதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழியங்காரே, அந்தோ மனிதர் அழியங்காரே, ஆத்தும தரித்தன கண்டிடுவாய், ஆண்டவ வாக்கினை ஏற்றிடுவாய், ஆத்தும தரித்தனம் கண்டிடுவாய். உருவாகிறதுக்கு முன்னதாகவே வைத்திருக்கிறார். அதன் பிரகாரமாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து அவன் நம்மை தனது நோக்கத்திற்காக நம்மை உண்டாக்கினார். நாங்கள் தேவனுடைய நோக்கத்தில் இருக்கிறோமா? நாங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? இல்லையென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இனி எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறார், நாங்கள் எப்படியும் வாழலாம் என்று வாழுகிறோமா? இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு வாஞ்சை இல்லாமல், கர்த்தருடைய நோக்கம் இல்லாமல் வாழுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லை, ஒரு திட்டம் இல்லை, கர்த்தருடைய நோக்கமே இல்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்காக வாழ்கிறார். அதனாலேதான் வாழ்க்கையை விபத்தலான பையிலே அவர் போடுகிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வெளியேறினதினாலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசுவாசத்தை அனுபவிக்காமல் வேதனை, துன்பமும், கஷ்டமும் கர்த்தரை அறிந்த பின்பும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்களா? ஆனபடினாலே கர்த்தருக்காய் நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய வேதாமங்களிலே கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து எஸ்ராவினுடைய புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். எஸ்ராவினுடைய புத்தகம் புத்தகத்தை எழுதின எஸ்ரா கோரேஸ் என்று அழைக்கப்படுகிற ராஜாவின் நாட்களிலே நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கிறார். உடைய வேதாமத்திலே எஸ்ராவின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களா? வேதாமம் பழைய மொழிவிற்பாய் 589 பக்கம் முதலாம் அதிகாரம். இந்த எஸ்ராவினுடைய புத்தகத்தை இருக்கிற இந்த வாக்கியங்களை வாசிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு வேதாமத்தின் இஸ்ரவேலுடைய பின்னணியை குறித்து உங்களுக்கு விளங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இஸ்ரவேலில் சமஸ்த இஸ்ரவேல் அங்கே 12 கோத்திரங்களை கொண்டதாய் இருந்த காலத்திலே அவர்கள் தங்களுக்கு மற்ற நாடுகள் போல ஒரு ராஜா வேண்டும் என்று புலம்பினதினால் கர்த்தர் அவர்களுக்கு சாமுவேல் சவுல் என்ற ராஜாவை சாமுவேலை கொண்டு அங்கே அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார். ஆனால் அவனோ கர்த்தரை விட்டு இந்த கர்த்தருடைய திட்டத்தை விட்டு தூரமாய் போனதினாலே ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலே அங்கே கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கே நியமித்தார். அவருடைய பேர் தாவீது. தாவீது கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே கர்த்தர் அவனுடைய குமாரனிடத்தில் அங்கே அந்த சமஸ்த இஸ்ரேல் தேசத்தை கையளித்திருந்தார். சாலமோன் ராஜா என்று அழைக்கப்படுகிற அந்த தாவீதுடைய குமாரன் அவன் ராஜ்ய பாரத்தை நடத்தின காலத்திலே கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவனாய் மாறினான். அவன் ராஜ்ய காலத்திலே அவன் தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே கர்த்தர் தனதரம் எச்சரித்து கர்த்தரை அறிந்த அவன் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததினாலே அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் கையில் இருந்து பிடுங்கி அவனுடைய வேலை ஆட்களுக்கும் அவனுடைய மகனுக்குமாக இரண்டாய் பிரித்து கொடுத்தார். அகியா என்ற அந்த தீர்க்கதரிசி ஊடாக அங்கே சாலமோனுடைய வேலையாளாகிய யெரொபெயாமுக்கு அங்கே அந்த செய்தி வந்தது. அங்கே அகியா தன்னுடைய புது சாலை எடுத்து 12 துண்டுகளாய் கிழித்து அந்த 12 துண்டுகளில் 10 துண்டுகளை கொடுத்து சொன்னார், நீ 10 கோத்திரங்களை ஆளுவாய். அதன் பிரகாரம் தேசம் இரண்டாய் பிளவுபட்டது. வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும் தேசம் இரண்டாய் போனது. இந்த தேசம் இரண்டாய் போன பின்பு வடக்கு ராஜ்யத்தை 19 ராஜாக்களும் தெற்கு ராஜ்யத்தை சாலமோனுடைய வம்சத்தில் வந்த அங்கே அவனுடைய குமாரர்களும் அவனுடைய குமாரர்களுமாக ஒரே டினாஸ்டி ஒரே பரம்பரையைச் சேர்ந்த 20 ராஜாக்களும் ஆண்டார்கள். ஆனாலும் அந்த தேசம் இரண்டாய் பிளவுபட்ட பின்னும் கர்த்தரை விட்டு அவர்கள் தூரமாய் நின்றதினால் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் கூடாய் கூறிய செய்திகள் அவள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி கூடாய் பேசினார். சொன்னார், அங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் அல்லாத தேசத்திலே போய் அவர்கள் 70 வருடம் சிறையில் இருப்பார்கள். அதன் பிரகாரம் அந்த இஸ்ரேல் ஜனத்தார் பாபிலோனியரால் சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லப்பட்டு 70 வருடங்கள் அங்கே ஆட்சியில் அந்த சிறையிருப்பில் இருந்தார்கள். அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது பாபிலோன் தேசத்தை வீழ்த்தி மீதோ பாரசீகம் என்று அழைக்கப்படுகிற ராஜ்யம் உலக வல்லரசாய் எழும்பி பாபிலோனை கவிழ்த்தது. அந்த மீதோ பாரசீகம் என்று அழைக்கப்படுகிற அந்த பாரசீக ராஜ்யம் இன்றைய ஆப்கானிஸ்தான் என்று அழைக்கப்படுகிற தேசம். அன்று அந்த தேசத்திலே ஆட்சி செய்த கோரேஸ் என்றவனுடனே தேவன் அங்கே பேச ஆரம்பித்தார். அந்த கோரேசனுடைய நாட்களில் இவர்கள் சிறையிருப்பிலே இருந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை தான் இந்த எஸ்ராவினுடைய புத்தகத்தை வாசித்தீர்கள். இந்த எஸ்ராவினுடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற இந்த செய்தி, இஸ்ரவேல் ஜனத்தார் அந்த சிறையிருப்பில் அந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே தேசத்திலிருந்து மீள போறதற்கான காலம் வந்துவிட்டது. ஆண்டவர் கோரேசோடு பேசினார். ஒரு புற தேசத்து ராஜாவோடு ஆண்டவர் பேசுகிறார். ஜனங்களோடு பேசினார், தேவ ஜனங்கள் சத்தத்துக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்பொழுது கர்த்தத்தினுடைய சத்தத்தை கர்த்தரை அறியாதவனோடு பேச ஆரம்பிக்கிறார். வாசிப்போம் அங்கே 2 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து.
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் அவன் உங்களுக்குள் இருக்கிறானே, அவனுடனே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன்.
இந்த வசனங்களை கூறினவர் வேறு யாரும் அல்ல, கோரேஸ் ராஜாவே. கோரேஸ் ராஜாவுடனே ஆண்டவர் பேசி சொன்னதினாலே அந்த கோரேஸ் ராஜா சொல்லுகிறார், அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய தேசத்துக்கு போய் அங்கே தாங்கள் அங்கே ஆராதிக்கிற தேவனுக்கு அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தார் எருசலேமில் இருந்து அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேசாரினால் சிறை பிடிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழித்தார். அங்கே அது சுட்டரிக்கப்பட்டது. அதை குறித்து வாசிக்க வேண்டும் என்றால் அதிக தூரம் போக தேவையில்லை. அதற்கு 1 அதிகாரமாகிய 2 4 36 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த எருசலேம் நகரம் கொடுக்கப்பட்டதை குறித்து வாசிக்கலாம். வாசிப்போம் அந்த 36 அதிகாரத்தில் 17 வசனத்தில் இருந்து.
ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொண்டு வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிசங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிசங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமில் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜா பாரம் பெர்சியா ராஜ்ய பாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள்.
பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறைபிடிக்க போய் பிடிக்கப்பட்டு போய் அடிமைகளாய் இருந்த காலத்தை குறித்து பேசுகிறது. அந்த சிறைபிடிக்கப்படும் பொழுது அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, அது சுட்டெரிக்கப்பட்டது, தீ கொளுத்தப்பட்டது. அதனாலே அந்த தேசத்திலே எல்லாம் அழிந்து போற நிலைமையிலே அந்த தேசம் இருந்தது. இவர்களோ தங்களுடைய தேசம் அல்லாது இன்னும் ஒரு தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வாழ்ந்த காலம் 5 வருடம் 6 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 70 வருடங்கள் அவர்கள் அந்த தேசத்திலே வாழ்ந்து விட்டார்கள். பாபிலோன் தேசத்திலே 70 வருடம் வாழ்ந்திருந்தார். அவர்கள் அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே அவர் கடந்து சென்றார்கள். அவருடைய வாழ்விலே இப்பொழுது எபிரிய வார்த்தைகள் வருகிறதை பார்க்கிலும் இங்கிருக்கிற நீங்கள் பேசுகிற டச் மாதிரி அந்த நாட்களிலே கல்தேயருடைய பாஷைகளையே அவர்கள் பேசினார்கள். அவர்கள் தங்களுடைய மொழியை மறந்து போனார்கள். ஆனாலும் அங்கே இஸ்ரவேல் தேசத்தார் அங்கே தேசத்தில் இருந்த பொழுது எரேமியா கூறின வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்தது. எஸ்தாவினுடைய புத்தகம் 1 அதிகாரத்திலே மன்னிக்க வேண்டும், 2:36
நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1வது வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டிவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் இவன் உங்களுக்குள் இருக்கிறானே, அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்.
23 நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவனுடைய ஜனங்களில் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். அப்ப கர்த்தருடைய வாஞ்சி உள்ளவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை ஆண்டவனை குறித்து அவர் எவர்களுக்கு கர்த்தருடைய திட்டத்தை குறித்து பாரம் இருக்கிறதோ, எவர்களுக்கு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவன் அங்கு எருசலேமில் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தார் அந்த மீதோ பாரசீக சாம்ராஜ்யத்திலே இருந்து அவர்கள் புறப்பட்டு அங்கே போனார்கள். போனவர்கள் 3 குழுக்களில் போனார்கள். 1வது போனது செருபாபே என்று அழைக்கப்படுகிறவருடைய தலைமையில் போனவர்கள். எத்தனை பேர் போனார்கள் தெரியுமா? அவருடைய வேதாமத்தில் தான் இருக்குது. எஸ்ராவினுடைய புத்தகத்தில் 2:64 வாசித்தால் எத்தனை பேர் அங்கே இடம்பெயர்ந்து போனார்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு?
சபையார் எல்லாரும் 47,360 பேராய் இருந்தார்கள்.
அத்தனை பேரும் யார் யார் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரம் 2 அதிகாரத்தின் 1வது வசனத்தில் இருந்து வாசித்தால் அவருடைய விவரங்கள் இருக்கிறது. அவருடைய அவ்வளவு பேரும் அவர் போனவருடைய நோக்கம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, அதற்காக அவர்கள் போனார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக போனார்கள் என்று வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். ஆனபடியினால் அவர்கள் போனவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போய் பார்த்தார்கள். அங்கே போனவர்கள் தங்களுடைய ஆலயத்தை பார்த்து அழுதார்கள், புலம்பினார்கள். அங்கே மூன்றாம் அதிகாரத்துக்கு வருவோம். எஸ்ராவினுடைய புத்தகம் எஸ்ரா 3:10-13 வரைக்கும்.
சிப்பாதாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது,
இப்பொழுது அங்கே போய்விட்டார்கள், அஸ்திவாரத்தை போடுகிறார்கள்.
அத்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கட்டளை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு ஊரிகைகள் ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அத்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள்.
நன்றி. அவர்கள் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இந்த சுவையிருப்பிலே போகும் பொழுது 10 வயது நிரம்பினவர்களாய் போனவர்கள் இருந்தார்கள். 10 வயதிலே அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் ஓடி திரிந்து அங்கே விளையாடின அந்த சிறு பையன்கள், அங்கே இருந்த தேவ மகிமையை பார்த்திருக்கிறவர்கள். இப்பொழுது 80 வயதாய் இருக்க அவர்கள் திரும்பி வந்து முதிர் வயதாய் இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திவாரத்தை போடுகிற வேளையில் இருந்திருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் தேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அத்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது.
அங்கே ஒரு சாரார் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தார்கள். இல்லாதிருக்கிற ஒரு ஒன்றை மீள கட்டுகிறோம் என்ற சந்தோஷம். அதே வேளை அங்கே பழைய அந்த ஆலயத்தின் மகிமை பார்த்தவர்கள், அந்த கட்டிடத்தை மீண்டும் நினைவு கூர்ந்தவர்கள், ஐயோ அந்த கட்டிடம் இல்லையே, அந்த மகிமை இல்லையே என்று துக்கத்தோடு புலம்பினவர்களும் இருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்க அந்த கர்த்தருடைய கட்டளையின் வேலைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எங்கே ஜனங்கள் கூடுகிற இடத்திலே கதைகள் கூட இருக்கும். அங்கே ஒருவரோடு பேசுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இவ்வளவு தூரம் வந்தோமே, இந்த தேவாலயத்தை மட்டும் கட்டினா போதுமா, எங்களோட வீட்டை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாதா? ஒருவருக்கு ஒருவர் ஆசை வர ஆரம்பித்தது. என்ன ஆசை? தங்களுடைய வீட்டை போய் பார்க்க. நாங்களும் உங்களோட வீட்டை விட்டு போனோமே, போய் பார்ப்போமா? ஒருவேளை நீங்கள் உங்களோட ஊருக்கு போனால் ஒருக்க உங்களோட வீட்டை போய் பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரிதான் அவர்கள் அங்கே போனார்கள். அங்கே போன பொழுது அவருடைய வீடுகள் இடிந்திருக்கிறதை கண்டார்கள். தங்களுடைய வீடுகள் அழிந்திருக்கிறதை பார்த்தார்கள். ஒருவேளை இந்த சர்ச், இந்த ஆலயத்தை, இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற முக்கியத்துவம் இருக்கிற அதே வேளை எங்களோட வீட்டை முறுக்கா கட்டிடுவோமே என்ற ஒரு அற்ப ஆசை தர ஆரம்பித்தது. அவர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அழைத்த நோக்கத்திலிருந்து திரும்பி தங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய தீர்க்கசி ஆகிய ஆகாய் என்ற தீர்க்கசியை எழுப்பினார். ஆண்டவர் அந்த தீர்க்கசியோடு பேச ஆரம்பித்தார். உங்களுடைய வேதாமத்திலே ஆகாய் என்ற தீர்க்கசி சுத்தத்துக்கு திருப்பிக் கொள்ள முதலாம் வசனத்தில் இருந்து சில வசனங்கள். ஆகாய் என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 1089 பக்கத்தில் இருக்கிறது. 1089 பக்கம் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தின் வார்த்தைகள்.
ராஜாவாகிய தரிசு அரசாண்ட 2வது வருஷம் 6வது மாதம் 1வது தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயத்தியேலின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விளைத்தும் கொஞ்சமாய் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை மீண்டும் மீண்டும் சொன்னது. அன்று மாத்திரமல்ல, இன்றும் அதே ஆண்டவர் அதே வார்த்தை பேசுகிறார். இங்கிருக்கிற உங்களோடு பேசுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நோக்கம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க, நீங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை அங்கே அறிந்து அந்த பாதையிலே செல்கிறீர்களா, இல்லை என்றால் உங்களுடைய சொந்த வழியிலே நடக்கிறீர்களா? உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் போகிற பாதை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய காரியம் ஒன்று இருக்க, கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்க, அதை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நோக்கத்தை விட்டு தங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே அங்கே ஆகாய் என்ற தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய வீடு பாழாய் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் இதே வார்த்தை, இதே துணி உங்கள் மத்தியிலே துணிக்கிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்க, அதை நிறைவேற்றாமல் உங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் திருளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுப்பீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகிறதில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடைவதில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடுகிறதில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் மீண்டும் நமக்கு எச்சரிக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ச்சியை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நான் நிறைத்திருக்க வேண்டும். பாடுகள், வேதனைகள் இவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று விரும்பினால், கர்த்தர் உங்களுடைய வழி நடத்த வேண்டும் என்று விரும்பினால், கர்த்தருடைய வழி என்றொன்று இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் என்றொன்று இருக்கிறது. There is a God's plan for your life. There is God's purpose for you. Are you in God's purpose and plan? Or are you walking in the way that you want to walk? நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுடைய வழியிலே நடக்கிறீர்களா? எல்லாவற்றால் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பாதையிலே நீங்கள் நடக்கிறீர்களா? பவுல் தன்னுடைய ஊழியத்திலே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நடந்த வேலையெல்லாம் அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சித்தத்திலே நான் நடக்கிறேனா என்பதை குறித்து மிகவும் அவன் கர்த்தருடைய பாதத்திலே சிந்தித்தவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் நான் கர்த்தருடைய பரம அழைப்புக்கு பாத்திரமான நடக்க வேண்டும் என்று அவனுடைய வாஞ்சி இருந்தது. உன்னுடைய வேதாமத்திலே பிலிப்பியர்களின் நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் 13 14 வசனங்கள் கூறுகிறதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் 13 அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் முற்றுமாய் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று நான் சொல்லுகிறதில்லை. நான் இன்னத்தை நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த
பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். அவன் இவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறானே, என் வாழ்க்கையில் நான் சில வேளைகளில் தேவனுடைய திட்டத்தில் இருந்து விலகி இருக்கிறேன் தான், சில வேளைகளில் நான் கர்த்தருடைய நோக்கத்தை எண்ணாமல் போயிருக்கிறேன் தான், ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னால் அவர்கள் நடந்து முடித்ததை மறந்து போகிறேன். இப்பொழுது எனக்கு முன்னாக இருக்கிறத யோசிக்கிறேன், இனிமேலாவது நான் கர்த்தருடைய திட்டத்திலே நடக்க வேண்டும், அந்த பரம அழைப்பின் பங்கிய பொருளுக்காய் நான் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக நான் அவருடைய திட்டத்தை அவருடைய நோக்கத்தை எண்ணி வாஞ்சியாய் தொடர்கிறேன். பக்கத்திலே காரை பார்த்து சொல்லுங்கள், பரம அழைப்பின் பங்கிய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். யார் சொல்றேன்னு சொல்ல, யாரெல்லாம் அந்த நோக்கத்தோடு வாழ போறீங்களோ அவர்கள் மட்டும் சொல்லுங்க, கர்த்தருடைய அந்த பரம அழைப்பின் இலக்குக்காக நான் தொடர்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். மற்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம், சொல்லாதீங்க. எங்கள் நிறைய பேர் சபையில பொய் சொல்லுகிறதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் உண்மையாவது சொல்லுவோம் இன்றைக்கு, யாரெல்லாரும் கர்த்தருடைய பரம அழைப்பின் பங்கிய பொருளுக்காய் நான் ஓட வாஞ்சியாய் இருக்கிறேன் தீர்மானிக்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்க, நான் பங்கிய பொருளின் இலக்கை அடைவதற்கு வாஞ்சியாய் தொடர்கிறேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க பக்கத்திலே பார்த்து. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, மகா பெரிய. He can't get settled for small things. அற்பமான சில சின்ன காரியங்களுக்காய் நாங்கள் அமர்ந்து விட முடியாது, பெரிய காரியங்களுக்காக ஓட வேண்டும். நான் 20 வயதில் ஊழியத்துக்காக கர்த்தரை பிடித்த பொழுது நான் வேதாம கல்லூரிக்கு படிக்க போயிருந்தேன். அப்பொழுது அந்த வேதாம கல்லூரியில் படிப்பிக்க வந்த ஒரு ஆசிரியர் சொன்ன வாசகம் எனக்கு மிகவும் ஆழமாய் பதிந்து விட்டது. அது வந்து ஒரு சீன பழமொழி ஒன்றை சொன்னார், attempt to jump over the moon, at least you will jump over the fence. சந்திரனை கடப்பதற்கு பாய எத்தனை பெண், மதிலையாவது தாண்டுவாய். எதுக்கு முயற்சி கேட்டா? சந்திரனை கடக்கிறதுக்கு பாய அப்படி முயற்சி பண்ணு, நீ மதிலையாவது தாண்டுவாய். இது மதிலும் தாண்டவில்லை, ஒரு கல்லு கூட கடக்கிறவன், அது கூட எங்களை கால தூக்கி வைக்க கஷ்டமாயிருக்கிறது. ஆண்டவருக்காக ஏதாவது பெரிய காரியத்தை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது எங்களோட வாழ்க்கையில், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அநேகர் கர்த்தருடைய அந்த பரம அழைப்பின் பங்கிய பொருளை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுவதில்லை. எங்களுடைய சித்தங்களை எங்களுடைய விருப்பங்களை மட்டும் நாங்கள் நிறைவேற்றி சென்று விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் சவால் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம், அச்சுறுத்தல் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம், எங்கு சென்றாலும் அச்சுறுத்தப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வடக்கும் கிழக்கும் இலங்கையிலே அச்சுறுத்தல் அற்றதான ஒரு சூழ்நிலையில் ஊழியம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தெற்கிலே மேற்கிலே அம்பாலையில் இருந்து நீங்கள் தெற்கு நோக்கி போனால் எங்கு எல்லாம் பௌத்த சமயம் விளைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஊழியங்கள் அங்கே சவால் நிறைந்ததாய் மாறுகிறது. 3 கிழமைகளுக்கு முன்பு தெனியாய என்ற கிராமத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் லசந்தர், அவருடைய மனைவி டொமினிக், இந்த 2 பேருக்கும் பிள்ளைகள், அவருடைய சபையிலே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் 8 வாகனங்களில் 3 பௌத்த பிக்குகள், 1 பிரதேச சபை என்று அழைக்கப்படுகிற லோக்கல் கவர்மெண்ட் அதனுடைய தவிசாளர் அதிகாரி அவருமாக கிட்டத்தட்ட 40 பேர் வாகனங்களில் வந்து அந்த சபையை உடைத்து இங்கே ஆராதனை வைக்க கூடாது அச்சுறுத்தி மொபைல் போனை எடுத்து உடைத்து ஐடென்டி கார்டை குறைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். இங்கே சர்ச் நடக்கக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, ஊழியம் நடத்தக்கூடாது. ஏனென்றால் தெனியாய 100% பௌத்தர்களால் நிறைந்த தேசத்திலே
பிரதேசத்திலே இப்பொழுது 200 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை, இப்படியே விட்டால் இன்னும் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து விடுவார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், எங்களுடைய பௌத்த ஆலயங்கள் வறுமையாய் போய்விடும் என்பதனால் அங்கே இப்படி செய்தார்கள். பாஸ்டர் அசந்தோமாவுடைய மனைவியும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். முறையிட போலீஸ்காரர் சொல்லி போட்டார், மன்னிக்கவள், நாங்கள் முறைப்பாடு எடுக்க மாட்டோம், இதை பதிய முடியாது. காரணம், உங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியினுடைய சகோதரியுடைய புருஷன் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளராய் இருக்கிறதுனாலே அவருக்கு விரோதமாய் நாங்கள் முறைப்பாடு எழுத முடியாது. இவ்வளவு அரசாங்கம் ஊழல் நிறைந்து சட்டத்திற்கு சந்தர்ப்பம் கொடுக்காம அங்கே ஊழியத்துக்கு அச்சுறுத்தலாய் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஜபிக்க வேண்டும். ஜபிப்பது மட்டும் போதாது, நியாயமும் கேட்க வேண்டும், நியாயமும் செய்ய வேண்டும். மீகா 6 எடுத்து வாசியுங்கள், 6:8. அந்த சகோதரன் இலங்கைக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே நியாயம் செய்யும் என்று கேட்டார். நல்லது, ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்களும் நியாயம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரத்தத்தை சிநேகித்து
ஆறுதல் ஆறுதல் அவசரப்படாது, நியாயம் செய்து. அடுத்தது
இரக்கத்தை சிநேகித்து,
இரக்கத்தை சிநேகித்து
உன் தேவனுக்கு முன்பாக,
உன் தேவனுக்கு முன்பதாக
மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், நீ நியாயம் செய், அநியாயம் நிறைந்த தேசத்திலே நியாயம் செய். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சமூக பொறுப்பத்தவர்களாய் மாறிவிட்டார்கள். சமூகத்தில் எது நடக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவத்தை சுவிசேஷத்தை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம், இயேசுடைய அன்பை மட்டும் சொல்லுவோம், அவர் ரட்சிக்கப்படட்டும், சபைக்கு வரட்டும், சபையில் இருக்கிறவனை மட்டும் நான் கவனித்துக் கொள்வேன், வெளியில என்ன நடக்குது எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். இப்படி எங்களுடைய சபையின் ஊழியர்கள் மாறிக்கொண்டிருக்கிற சூழல், சமூக அக்கறை அச்சர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதுனாலே சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீவிரம் பெற்றுக் கொண்டு போகிறது. இதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நாங்கள் நியாயமும் செய்ய, நியாயத்துக்காய் குரல் கொடுக்க. நான் அரசியல்வாதி அல்ல, ஆனாலும் மௌனமாய் இருப்பதற்கு கர்த்தரங்களை எழுப்பவில்லை. கர்த்தர் எழுப்பினார் அந்த எரேமியாவை ராஜாக்களுக்கு போய் அங்கே எச்சரிக்கிறதுக்காய். அவன் பயம் இன்றி தீகில் இன்றி அங்கே அதிகாரிகளுடனே பேசினான். நானும் நீங்களும் அதிகாரிகளோடு பேச வேண்டும், நானும் நீங்களும் அநியாயத்துக்கு விரோதமாய் குரல் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்யும்படியான வாய்ப்பை ஏற்படுத்துவார், அதற்கான தாகமும் தீவிரமும் இருக்குமானால். இதனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய சவால்களை என்னுடைய சமூகத்திலே எதிர்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் போக முடியாது. எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் பிசாசு அல்ல, பிசாசினால வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பிசாசு என்று சொல்லாமல், நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய சவால். எழுக சிந்தை இல்லாமல் மாறுகிறது பெரும் சவால், ஒற்றுமையாய் ஊழியம் செய்யாமல் இருப்பது பெரிய சவால். இப்படி பெரிய சவால்களை நாங்கள் சமூகத்திலே சந்திக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் வாஞ்சிக்க வேண்டும். 1995 யாழ்ப்பாணத்திலே இலங்கை ராணுவம் யாழ்ப்பாண குடான் நாட்டை கைப்பற்றியது. அதுவரைக்கும் அந்த 86 ராணுவத்தினர் ஒருபோதும் வராத, இலங்கை ராணுவத்தினருடைய முகத்தையே பார்க்க முடியாத சமூகத்தினர் மத்தியிலே இப்பொழுது அங்கே இலங்கை ராணுவத்தினர் நடமாடுகிறார்கள். அவர்களுடைய சோதனை சாவடிகள் ஒவ்வொரு 1.5 கிலோமீட்டருக்கு ஒன்று இருந்தது. சோதனை சாவடிகளுக்கு 100 மீட்டர்களுக்கு முன்பாக மக்கள் இறங்கி தன்னுடைய பொதிகளோடு சுமந்து கொண்டு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற ராணுவ சாவடி வரைக்கும் நடக்க வேண்டும். அவைகள் சோதனை செய்த பின்பு இன்னும் 100 மீட்டர் தள்ளி போய் அவர் வந்த வாகனத்தில் ஏற வேண்டும். மிகவும் கொடூரமான காலம். எந்த வாலிபனை கண்டாலும் சந்தேகத்தோடு பார்க்கிற அந்த நாட்கள் கிட்டத்தட்ட 700 வாலிபர்கள் தொலைந்து போனார்கள், காணாமல் போனார்கள். ஒருவரும் பேசுவதற்கு முன்வரவில்லை. அரசியல்வாதிகளை தவிர வேறு யாரும் பேசுவதே இல்லை. என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் மேத்தமெட்டிக்ஸ்லே அவர் விரிவினையாளராயிருந்தார். அவருடைய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தார். ஆனாலும் அவருடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டிருந்தார், முறிந்த கனைகள் என்று அழைக்கப்படுகிற தமிழ் புத்தகம், ஆங்கிலத்திலே புரோக்கன் கால்மேரா. இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டதினாலே அவர் அச்சுறுத்தப்பட்டார். அவர் மறைமுகமாயிருந்து எழுதி கொண்டிருந்தார். அவர் பல தகவல்கள், நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை அவர் எழுதுவது உண்டு. கொழும்பில் ஒரு நாள் அவரை சந்தித்த பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், ஜேசன், நீங்கள் இப்படியே மௌனமாயிருக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக இதை அதிகாரத்தில் கொண்டு செல்ல வேண்டும். 2 நாள் கழித்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. உங்களுடைய நாட்டு ஜனாதிபதி என்னை சந்திப்பதற்கு ஆவலாகி இருக்கிறார். 96ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் சந்திரிகா குமாரதுங்க என்று அழைக்கப்படுகிற இலங்கை ஜனாதிபதியாக இருந்தவரை சந்திக்க சென்றிருந்தேன். அவருடைய அழைப்பிலே அன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு கொலை, அவருடைய நேசைக்கு தகவல்கள் அங்கே எம்பியா இருந்த ஜோசப் பர்ராஜசிங் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அவர் என்னை பார்த்து கேட்டார், இப்படி கிருஷாந்தி என்ற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், தெரியுமா? அது எனக்கு அவரை தெரியாது, கொலை செய்யப்பட்டதும் தெரியாது. ஆனால் கிருஷாந்தி மாதிரி 700 பேர் காணாமல் போயிருக்கிறார் மட்டும் தெரியும். எங்கினா 700 பேரா? ஆம், 700 பேர். அன்றையிலிருந்து சட்டம் கொண்டு வந்தார் நாட்டிலே. கைது செய்யப்படுகிற எவருக்கும் கைது செய்யப்படுகிறதற்கான ரசீது கையளிக்கப்பட வேண்டும். ஒருவரும் தெரியாமல் கைது செய்யப்பட முடியாது. நீங்கள் கைது செய்யப்பட்டால் உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உறவினர் தயவு செய்து ராணுவத்தினரிடமிருந்து அங்கே கைதுக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தேகத்தை யாரும் பிடிக்கிறதை நிறுத்த முடியாது. அரசாங்கத்தில் அவசர கால சட்டத்தின் கீழ் அதை செய்ய முடியும். ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் செய்ய முடியாது. அன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து காணாமல் போறது நின்றது. தேவனுக்கு மகிமை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தர்ப்பம் கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது பயன்படுத்துங்கள். ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் மௌனமாயிருக்க முடியாது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பரிதபிக்க வேறு வழி தெரியவில்லை. அழ எங்களுக்கு வழி தெரியவில்லை. இடம்பெயர்வுகள், மக்கள் தங்களுடைய குடியிருக்கிற இடங்களுக்கு போக முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையில் அச்சுறுத்தல்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களை சிறப்பின் வாசலே வாய்களை திறந்து பேச, நியாயம் செய்ய கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மௌனமாய் இருப்பதற்கே அல்ல, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிற அதே வேளை நாங்கள் மனுஷரிடத்திலும் முறையிட வேண்டிய அவசியம் உண்டு. ஆனபடினாலே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய நோக்கத்தை விட்டு விலகாதிருங்கள். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு அங்கே வழி விலகி போகாதிருங்கள். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஒரு தரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக அழைத்திருக்கிறார். பின்னானவைகளை மறந்து போங்கள், முன்னானவைகளை நாடுங்கள். ஆண்டவருடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படி நீங்கள் தேவனுடைய தேவனால பயன்படுத்தப்படுகிறதுக்காக ஆண்டவருடைய அந்த பந்திய பொருளை அடைய வேண்டும் என்ற வாஞ்சு உள்ளவர்களாய் இருந்தால் மிகுதியான செய்தியை கேளுங்கள், மற்றவர்களுக்கு போகலாம். விளங்குதா? ஆம், நான் அந்த பந்திய பொருளின் இலக்கை அடைவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன், அந்த நபராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்க சொன்னால் இருந்து மிகுதியான செய்தியை கேட்கலாம். மற்றவர்களுக்கு அல்ல செய்தி. வாசிப்போம் எரேமியாவுடைய தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம்.
முதலாம் வசனத்தில் இருந்து ஏழாம் வசனம் வரைக்குமான வேத வாக்கியங்கள்.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து உயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணிந்து கொண்டிருந்தான். குயவன் வணிந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு யாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாற்றத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்.
நன்றி. தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவுக்கு ஆண்டவர் குயன் வீட்டுக்கு போ, அவன் எழுது குயவன் வீட்டுக்கு போகிறார். குயவன் என்றா இந்த டச் மொழியில என்ன, நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். குயவன் தெரியாது, களிமண் தெரியாது. குயவன் இந்த திரியக்கல்லிலே வைத்து அந்த களிமண்ணின் அது பாண்டம் செய்யறது தெரியாது. விளையாட்டு தெரியுமா, அட்லீஸ்ட் கற்பனை செய்து பார்க்கறீங்களா? நான் சிறு பையனா இருந்த பொழுது என்னுடைய கல்லூரியிலே நான் இந்த குயவன் செய்கிற இந்த களிமண் வேலையை எனக்கு படிப்பித்தார்கள். 8ஆம் 9ஆம் வகுப்பு கட்டாயம் படிக்க வேண்டும், விருப்பம் இல்லை ஆனால் படித்தோம். அங்கே ஒரு சிறிய கல்லிலே வைத்து இந்த களிமண்ணை கணிய வேண்டும். ஆனால் அந்த களிமண் பாறாங்கல்லு, ஒரு கருங்கல்லு போல இந்த களிமண் காய்ந்து கிடந்தது. அதனால அதை எடுத்து தண்ணீரிலே ஊற வைத்து அதை நசித்து அதை மெதுமையாக்க வேண்டியிருந்தது. நாட்கள் எடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களிமண் போன்று கல்லாய் போயிருந்த எங்களுடைய இருதயங்களை எல்லாம் களிமண் போல இலகுவாக மாற்றி விட்டார் ஆண்டவர். ஆமேன். சில பேருக்கு இன்னும் கல்லுத்தான். ஆமேன். எவ்வளவுதான் ஊற வைத்தாலும் ஊறவே மாட்டார்கள், மாறவே மாட்டார்கள். அந்த கருங்கல்லு போலத்தான் களிமண் என்று காய்ந்து கல்லாய் போய்விட்டது. இருக்கிறார்களா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்களா? கல்லாய் போன இருதயம் கொண்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு தெரியாதா? இருக்கிறார்கள். வந்த வண்ணமாவே போராக்கள் இவர்கள் தான். எப்படி வாரார்களோ ஒரு மாற்றம் அடைய மாட்டார்கள். வருஷக்கணக்கா வருகிறார்கள். ஆளை அவருடைய வேலையெல்லாம் இந்த கதிரையை சூடாக்குவது மட்டுமே. They can only heat the chair. Nothing else they can do. ஒரு மாற்றம் வராது. ஆனால் அந்த தண்ணீரிலே களிமண்ணை வைத்து ஊற வைத்து அதை நசித்து பிணைந்து மெதுமையாக்காமல் களிமண்ணால் ஒன்றும் களிமண்ணை பாண்டமாக மாற்றவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரிலே இந்த கல்லாய் போயிருக்கிற இந்த களிமண் ஊற வைத்து மாற்றப்பட்டு பிணையப்பட்டு உருவாக்கப்பட்டால் கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினாலே மாற்றப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தை, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் என்னத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பாது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே அதை கர்த்தர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உங்களுடைய செவிகளை திறந்தருளுங்கள். உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுங்கள். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், many sick just because they can't cross 18 inches. 18 அங்குலங்கள் கடக்க முடியாதனாலே அவர்கள் தவறி போகிறார்கள். எத்தனை அங்குலமா? 18 அங்குலங்கள். இந்த அங்குலம் என்ன தெரியுமோ தெரியாது, 2.5 சென்டிமீட்டர் ஒரு அங்குலம். அப்படியே இந்த 18 அங்குலம் கடக்க முடியாமல் 45 சென்டிமீட்டரை கடக்க முடியாமல் அநேகர்
போய்விடுகிறார். ஒரு ஆள் வந்து பாய்கிறார், அவசரமா வந்து பாய்கிறார். 18 அங்குலம் அகலமான, 45 சென்டிமீட்டர் அகலமான ஒரு கிடங்கு, பாய்ந்தா அங்கே கடக்கலாம். ஏன்னா பாதாளத்தில் தான். உங்களை முன்னால விட்டா நீங்க பாய்வீங்களா இல்லையா? 18 45 சென்டிமீட்டர் பாய கஷ்டமா? 1.5 அடி எதிர்க்க பாய மாட்டீங்க, கடக்க மாட்டீங்க. எல்லாராலுமே கத்து ஸ்தோத்திரம். இந்த 18 அங்குல வித்தியாசம் எங்க தெரியுமா இருக்கு? இருதயத்துக்கும் மண்டைக்கும் இடையே. எல்லாம் இங்க வாங்குறான், இங்க இல்ல. இதிலிருந்து இங்க போகாததினால், கடக்காததினால் நரகத்துக்கு போறார். இருதயத்தில் மாற்றம் வர வேண்டும். ஒரு சகோதரன் எல்லாம் அறிந்திருக்கார், பைபிள் படித்த தல்ல காரணமா தெரியும். இப்ப சர்ச்சுக்கு போறதில்லை. எங்கள் ஏறினதுனா மண்டேக்க, இப்ப மண்டை வீங்கிட்டு சர்ச் கதவு சின்ன, மண்டை வருதில்லை. தலைகளுக்கு கடக்குது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர். சேர்ச்சுக்கு என்ன தெரியல, திருப்பி திருப்பி அறிஞ்சதை தானே சொல்ல போறீங்க. அப்படி அதற்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு அந்த மெல்நியூட்ரிஷன் என்று அழைக்கப்படுகிற குறைப்போசாக்குள்ள பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்களா? குறைப்போசாக்குள்ள பிள்ளைகளுக்கான வெளிப்படையான அடையாளம் என்ன? பெரிய வண்டி, மெல்லிய கால்கள், மெல்லிய கைகள், பெரிய தலை. திருப்பி சொல்றேன், பெரிய வண்டி, மெல்லிய கால்கள், மெல்லிய கைகள், பெரிய தலை. இதுதான் மெல்நியூட்ரிஷனுக்கான அடையாளம். குறைப்போசாக்கு நிறைந்த ஆவிக்குரிய பிராரம் குறைப்போசாக்குள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சபையில். எல்லாம் தலை வீங்கி வண்டி பெருத்து உடலோ வைக்கதே இல்லை. ஒருவர் சொன்னார், வயோதிபனுக்கும் வாலிபனுக்கும் இடையே இருக்க வித்தியாசம் என்ன சொல்லுவீங்களா? வயோதிபனுக்கும் வாலிபனுக்கும் இடையே இருக்க வித்தியாசம், வாலிபனாய் இருக்கும் பொழுது சிறிய இடையும் அகண்ட மனமும், பரந்த மனமும் சிறிய இடையும். வயோதிபனா வரைக்க அது இடம் மாறி போகும். எப்படி? பரந்த மனம் குறுகிய மனமா வந்துடும், சிறிய இடை பரந்த இடையா வந்துடும், இடுப்பு பெருசா வந்துடும். இந்த வயதிவருக்கு இருக்கிற வித்தியாசம், வாலிபனுக்கும் வயோதிபருக்கும் இடையே. எத்தனை பேர் ஆவிக்குரிய பிரகாரம் வாலிபர்களாவே இருக்கிறீங்க? பரந்த மனமும் சிறிய இடையும் இருக்குதுதா? அதான் பெரிய வண்டியும் சின்ன குறுகிய மைண்டும். இந்த களிமண் குயவனுடைய கையிலே முதல்ல பிரியப்படுவதற்கு ஏதுவாக அவன் அந்த களிமண் உருவாக்கப்படுது, எல்லாரும் பதப்படுத்தப்படுது. பதப்படுத்தப்படாத களிமண் குயவனால் பயன்படுத்த முடியாது. ஆமே, குயவனால் வளைய முன்னம் அது பதப்படுத்தப்பட வேண்டும். பதப்படுத்தப்பட்ட பின்பு அதை அந்த திருகையிலே வைத்து அவன் வனைவான். வனையும் பொழுது அந்த வணியப்படுகிற அந்த பாத்திரம் குயவன் கையிலே கெட்டு போனது என்று எரேமியாவுக்கு அங்கே பார்க்கிறான். எரேமியா பார்த்து அதை எழுதுகிறான். 18 அதிகாரத்திலே அந்த குயவன் அங்கே அதை செய்யும்படி அங்கே வணைந்தது போது அது அவன் கையிலே கெட்டு போயிற்று. சங்கீத புத்தகத்திலே 31 சங்கீதம் 12 வசனத்திலே நான் உடைந்த பாத்திரம் போலானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 31:12 இதை வைத்துக் கொண்டு அங்கே திருப்புங்கள், இதை விட்டுறாங்க. இந்த எரேமியாவினுடைய 18 அதிகாரத்தை விடாமல் அதை பிடித்துக் கொண்டு,
செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன்.
உடைந்த பாத்திரம் போல ஆனேன். ஏன் அவன் உடைந்த பாத்திரம் போலானான்? ஏன் பாத்திரம் உடைந்தது? வெடித்த பாத்திரமாய் என் மாறினான். எத்தனை பேர் வீட்டில் இருக்குது உடைந்த பாத்திரங்கள், வெடித்த பாத்திரங்கள், பயன்படுத்த முடியாத பாத்திரங்கள் இருக்கா? ஓ, இருக்கு. இந்த உடைந்த பாத்திரம் ஏன் வந்தது? அதுக்கு வசனத்துக்கு காரணம் சொல்லுகிறார். 10 வசனத்தை வாசிப்போம்.
என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருத்தங்கள் தவித்தினாலும் கழிந்து போயிட்டு என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து.
என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. பத்தாம் வசனத்திலே ஏன் உடைந்த பாத்திரம் போலானேன் என்று காரணத்தை சொல்லும் பொழுது என் அக்கிரமம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை அல்லது தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற போது ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரமாய் நாங்கள் மாற வேண்டும் என்று எண்ணினால், அந்த பாத்திரம் உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அக்கிரமம் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாவத்தினால் கரைப்படுத்தப்படாதவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதனுடைய பிள்ளைகள், எத்தனை பேர் மீன் சமைத்திருக்கிறீர்கள்? மீன், கடல் மீன், கடல்ல உருண மீன், ஒருவரும் இல்லையா? இங்க சமைக்கிறீங்களா? எல்லாம் வெளியெல்லாம் போய் வாங்குறீங்கள் போல இருக்கு. உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. வீட்டுல சமையல் கூடமே மூடி வச்சாச்சு. மீன் சமைக்கும் பொழுது கடல்ல வருடக்கணக்காய் ஊறின மீன், வருடக்கணக்காய் வாழ்ந்த மீன், உப்பு கடல்ல வாழ்ந்த மீனை எடுத்து சமைக்கும் பொழுது எத்தனை பேர் உப்பு போடாம சமைப்பீங்கள்? ஹலோ, எத்தனை பேர் உப்பு போடாம சமைப்பீங்க? ஒருவரும் இல்ல. எல்லாரும் உப்பு போடுவீங்களா? உப்பு போடுறாங்க, எல்லாரும் கை வீட்டி காட்டுங்க. அலுவலகத்துல கைய வீட்டி காட்டுங்க. அதுக்கு இல்லை. ஏனையா இந்த மீன் தரிசக்கணக்கு அதுல ஊறி அதுல வாழ்ந்திருந்தும் நீங்கள் உப்பு போட வேண்டி இருக்கு? அதனுடைய உப்பு அதில் சுவருவதில்லை, சேருவதில்லை. நாங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைப்படாதவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மீனுக்கு வாழலாம் என்றால் நமக்கும் வாழலாம் இந்த பூமியிலே கரைப்படாமல். அதனால ஆண்டவர் நம்மை பார்த்து எங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப கர்த்தர் பரிசுத்தமான தேவன், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அக்கிரமம் செய்வதாய் இருந்தால், பாவத்தால் கரைப்பட்டால் இந்த பாத்திரம் வெடிக்கும், உடையும். பாத்திரத்தை அந்த குயவன் அங்கே சரியாய் வணைய முடியாது. அப்ப குயவன் வணைய வேண்டுமானால் பாவத்தால் கரைப்படாதவளை வாழ தீர்மானித்தால் மட்டுமே குயவன் கையில் கெட்டு போகாமல் அந்த பாத்திரம் வணையப்பட முடியும். நீங்கள் கர்த்தரால் வணையப்படுவதற்கு பரிசுத்தமாய் நீங்க வாழ நீங்கள் தீர்மானித்து அதன்படி நடந்தால்தான் அது ஆகும். உங்களுடைய வேதாந்தத்திலே 2 கொரிந்தியர் 6:9 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6:9,
அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், சரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும்.
2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
நீதி செய்கிறவனோடு அநீதி செய்கிறவன் வாழ முடியாது, அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் ஏது?
இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
இருளில் வாழுகிறவன் ஒளியில் வாழுகிறவனோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது, அவனுக்கு சம்பந்தம் ஏது?
கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது?
வேலியாளாய் வாழுகிறவன் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவனோடு எப்படி இசைந்து போக முடியும்?
அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
விசுவாசியாய் வாழுகிறவன் அவிசுவாசியோடு கூட சேர முடியாது.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
அடுத்தது,
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி,
அவர்களுக்குள்ளே உலாவி,
எங்களுக்குள்ளே உலாவி,
அவர்கள் தேவனாயிருப்பேன்.
ஆண்டவன் நம்முடைய தேவனாயிருக்க வேண்டும் என்றால்
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்பதனால் என்ன செய்ய வேண்டும்?
ஆனபடியால்
நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஆனபடியால் நீங்கள் தட்டி சொல்லுங்க, ஆனபடியால் நீங்கள், ஆனபடியால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் நீங்கள்.
அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிஞ்சு போய்
அந்த அந்நிய நுகத்தோடு வாழுகிறதை, அவிசுவாசியோடு வாழுகிறதை, இருளில் வாழுகிறதில் இருந்து பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று,
அசுத்தமானதை தொட்டு உங்களை கறைப்படுத்திக் கொள்ளாதிருங்கள், அசுத்தமானதில் நீங்கள் பங்காளியாய் மாற முடியாது, பாவத்தில் வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ. ஆமென். அப்படிப்பட்டவர்களுடைய அப்படிப்பட்ட களிமண் மட்டும்தான் கர்த்தருடைய கரத்திலே அங்கே கெட்டு போக மாட்டார். நான் அந்த களிமண்ணை எடுத்து அதை நசிக்கும் பொழுது, பிணையும் பொழுது, அதை பதப்படுத்தும் பொழுது, கையிலே அதுக்குள்ளே இருக்கிற கல், அதில் இருக்கிற ஊசி, அதில் இருக்கிற பழைய இரும்பு துண்டுகள், இவை செய்யலாம் வெளியேற்ற வேண்டும். அது அதுக்கு இருக்கும் வரைக்கும் அதை ஒருபோதும் பாத்திரமாய் நனைய முடியாது. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நனைய வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற அனாவசியமான கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை உங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்துப் போட வேண்டியது அவசியம். அதோடு கூட அதை நனைவார்களானால் அது வெடிக்கும், அது உடையும், அது அது பயன்படுத்தப்பட முடியாமல் போய்விடும், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இதனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய கால்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் நான் பாடின பாடல், அவர் போல் பேசிட நாவே இல்லை, அவர் போல் நடந்திட கால்கள் இல்லை, பரிசுத்த கால்கள் இல்லை, பரிசுத்த நாவு இல்லை, பரிசுத்த கண்கள் இல்லை, பரிசுத்த இருதயம் இல்லை. அசுத்தம் நிறைந்ததாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் அங்கே பாவம் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நடமாடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்கள் அதை நோக்கி தேடுகிறதா, அதை பார்க்கிறதா, திருப்பி திருப்பி பார்க்கிறதா? ஆயோ இஸ் யோ ஐ கோயிங் ஃபார் செகண்ட் லுக், இரண்டாம் தரம் திரும்பி பார்க்க எண்ணுகிறதா? என்னுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதை, உடைய கண்களுக்கு கலிங்கம் போடுங்கள். இரண்டாம் பார்வை என்றா என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். முன்னாலே ஒரு ஆண் வருகிறார், இங்கே இருந்து ஒரு பெண் போகிறார், அவர் இவரை பார்த்து சிரிக்கிறார், இவரும் அவரை பார்த்து சிரிக்கிறார். சரி, போய்விட்டார், கடந்து விட்டார், போனா பிறகு திரும்பி பார்க்கிறார். என்னது கடந்த பிறகு திரும்பி, இதுதான் இந்த ரெண்டாவது பார்வை. முதல்ல பார்த்தது பிரச்சனை இல்லை, பார்த்தீங்க திரிச்சீங்க, ஓகே முடிஞ்சது. ஏன் இந்த ரெண்டாம் பார்வை? இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய பாத்திரம் உடையும், கெட்டு போகும், கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. நீதிமொழியுடைய புத்தகத்துக்கு திருப்பினீர்களானால், நீதிமொழிகள் 4 அதிகாரம் நினைக்கிறோம், 2 அதிகாரம் 23 இருந்து வாசிப்போம். எத்தனை அவயவங்கள் இருக்கு என்று பார்ப்போம். அதுல நீங்க வாசிக்க போறீங்க, நீங்க என்ன போறீங்க, எத்தனை அவயவங்கள் இருக்கு? 23 4 அதிகாரம் 23-27
எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்.
எல்லாரும் படிக்கட்டும், எல்லாரும் கூட பைபிள தேடட்டும், உங்களோட பைபிள பாருங்க, திருப்பி பாருங்க, பைபிள பேனையால எழுதுங்க, அடையாளப்படுத்துங்க. உங்களோட பைபிள் புதுசா இருந்தால் நீங்க பழசா போனீங்க, உங்களோட பைபிள் பழசா போனால் நீங்க புதுசா இருக்கிறீங்க. உங்களோட பைபிள பக்கத்தில் காட்டுக்கும், பழசா புதுசா பார்க்கட்டும், அதுல இருந்து தீர்மானிக்கலாம் அவங்க பழசா புதுசா, ஆள் பழசா புதுசா. உங்களோட பைபிள் புதுசா இருந்தால் நீங்க பழசு, உங்களோட பைபிள் பழசா போனா நீங்க புதுப்பிக்கப்படுறீங்க. பைபிள் வாசிப்பு,
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்.
அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
எங்க இருந்தா இப்ப காவல் பண்ணாத இருதயத்திலிருந்து என்ன ஊற்று வரும்? காவல் பண்ணி ஏன்னா அங்க என்ன வரணும்? ஜீவ ஊற்று வரணும். அதாவது மற்றவனுக்கு ஜீவனை கொடுக்கிற ஊற்று உன்னிடத்திலிருந்து வர வேணும். அதுக்காக நீ இருதயத்தை காவல் பண்ணி. காவல் பண்ணல என்றா உங்க இருதயத்திலிருந்து வர ஊற்று என்ன ஊற்று சொல்லுங்கம்மா? ஜீவனுக்கு எது சொல்லுங்க? மரண ஊற்று. உங்களோட வாயால வாழ்றது மற்றவனுக்கு மரணத்துக்கு ஏதுவானதான் கொடுக்கும், ஒன்னும் ஜீவனுக்கு ஏற்றதாய் கொடுக்காது. அப்ப உங்களுடைய இருதயத்தை ஜீவ ஊற்று வர வேண்டும் என்று எண்ணினால், உங்களால் மற்றவர்கள் ஆசிரியக்கப்பட வேண்டும் என்றால், எல்லா காவலோடும் மேக்சிமம் செக்யூரிட்டி கொடுக்கும். எதுக்கு? எதுக்கு? இருதயத்துக்கு. எல்லா காவலோடும் இருதயத்தை காவல் பண்ணி. அடுத்தது
அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி.
அடுத்தது எந்த அவயவத்தை பற்றி சொல்லுது?
வாய்.
வாய், இந்த வாய்க்கு கடிவாளம் போடுங்க. இரண்டு பேர் சேர்ந்து பேசுகிறார் என்று வைப்போம். நீங்க மெல்ல உங்களை காது கொடுத்து கேளுங்க, என்ன பேசுறார்கள்? நிச்சயமா தங்களை பத்தி பேச மாட்டார். எனது தங்களை பத்தி நிச்சயமாய் பேச மாட்டார். அப்ப இன்னும் ஒருவரை பத்தி தான், அங்க இன்னும் இல்லாத ஆளை பத்தி எல்லாம் வச்சு வர வரன்னு வறுத்து சமைச்சு எடுத்து சாப்பிட்டு எழுப்பமும் விடுவார்கள். ரைட். எல்லா காவலோடும் என் இதயத்தை காத்துக்கொள். அடுத்தது உன் வாயின் தாறு மாறுகளை உன்னை விட்டு அகற்று.
உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது.
எப்படியா உங்க கண் பார்க்கணும்? பக்க வாட்டில பார்க்க கூடாது, நேர பார்க்கணும். எப்படி இப்படி எல்லாம் பார்க்கிறார்கள் வேண்டாம். சாலமோன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். அப்படி பார்த்ததுனால அவர் தவறி விழுந்திருக்கிறார், இடவி போயிருக்க. இப்ப சொல்ற நீங்க எல்லாம் நேர பார்க்க கிடவது.
உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வியால் பார்க்க கிடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பா.
அடுத்தது உன்னுடைய நடை சரியா இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். உன் இதயம் காக்கப்பட, உன்னுடைய கண்கள் பார்க்கப்பட வேண்டும், உன்னுடைய நாவு காக்கப்பட, உன்னுடைய நடை காக்கப்பட வேண்டும்.
உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடவுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
இவை எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். என்னுடைய அவயவங்களை குறித்து எச்சரிப்பாயிருக்க வேண்டும். என்னை இருதயம் மிகவும் திருக்குள்ளது, திருட்டுள்ளது. என்னுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் கர்த்தர் வனைகிற அந்த களிமண் கர்த்தருடைய கையிலே கட்டுப்போகும். கர்த்தர் அதை திரும்ப வனைவது கடினம். ஆனாலும் எரேமியாவினுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், கர்த்தருடைய கையிலே அந்த கல் அந்த களிமண் கெட்டு போனாலும் கர்த்தர் தூக்கி எறியவில்லை, அதை மீண்டும் அவர் என்ன செய்கிறாராம்? வனைகிறார். ஹல்லேலூயா. நாம் பலவீனத்தினால் நாங்கள் தவறி போனாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எறியாமல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை பயன்படுத்த. God is giving another chance for us, for God use. ஆண்டவருடைய பயன்பாட்டுக்காக ஆண்டவர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உலகம் உங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறது, உலகத்தின் அதிகாரிகள் உங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்களுடைய அதிகாரி உங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் உங்களை முயற்சிக்கிறார், அவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற வாஞ்சைக்கு நீங்கள் இடம் அளிப்பீர்களா? எப்படியாகும்? அந்த களிமண்ணில் இருக்கிற அந்த பலவீனங்கள், அந்த தவறி போற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அந்த ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். God is not going to pull it out until you surrender. நீங்கள் ஆண்டவருக்கு அதை அர்ப்பணிக்காத வரைக்கும் அவர் எடுத்து போடுவதில்லை. ஆண்டவரே, நான் என்னுடைய பலவீனத்தை மனத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இந்த பலவீனமான காரியத்தை நீர் எடுத்து போடும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அதை எடுத்து போடுகிறார். எடுத்து போட்ட பின்பு அவர் வனைகிறார். வனைந்து அவர் அந்த பாத்திரத்தை தன்னுடைய நோக்கத்துக்காக நிறைவேற்றுகிறார், பயன்படுத்த முயற்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. களிமண் ஒரு போதும் குயவனை பார்த்து சொல்ல முடியாது, என்னை இன்று பாணியாய் வரையும், கூசாவாய் வரையும், என்னை இந்த என்ன ஆர்னமெண்ட் ஆவது
சொல்ல முடியாது. ஆண்டவர் வச்சுக்கிறார் திட்டம், சொல்ல வேண்டியதுதான். ஆண்டவர் நீர் என்னத்துக்காக பயன்படுத்துகிறோ பயன்படுத்தும். சில பாத்திரங்கள் ஷோகேஸ் வைக்கப்படுகிறது. இருக்கா கூட வீட்டில் ஷோகேஸ் வைக்க பாத்திரங்கள் இருக்கா? சில பாத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்படுகிறது. சமையலுக்கு, சாப்பாட்டுக்கு, மேசைக்கு வைக்கிறதுக்கு பாத்திரங்கள். சில பாத்திரங்கள் அடுப்பில வைக்கப்படுது. இஷ்டம் இல்லதான், கஷ்டம்தான் அது. ஆனாலும் ஆண்டவர்கள் நோக்கம் நாம் அடுப்பில வைக்கப்படுவதற்கு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எந்த நோக்கத்துக்காய் உண்டாக்கினாரோ அதை நிறைவேற்றுகிறதுனாலே மட்டுமே அது பிரயோஜனம் உள்ளது. நிறைய பேருக்கு ஷோகேஸ் வைக்கப்படுறதே விருப்பம், பாதிக்கப்பட விருப்பம் இல்லை. அப்படியே உங்களுடைய கேபினட்ல ஷோகேஸ்ல ஆக்கிறது வரிகா இருக்குது, நன்றா இருக்கு, அழகா இருக்கு. எதிர்க்கு அப்படி ஒரு பாத்திரமா இருக்கும், ஷோகேஸ்ல இருக்க பாத்திரம். மற்றவர்கள் பாவிக்கவே கூடாது, ஆனா பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டும். எனக்கு அது இஷ்டம் இல்லை. எனக்கு அடுப்பில வச்சால் என்ன, மேசையில வச்சால் என்ன, ஒவ்வொரு நாளும் பாவிக்கப்படுகிற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமே, ஒவ்வொரு நாளும் பாவிக்கப்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் உடைய வேதாந்தத்திலே ரெண்டு தீமத்தையும் அந்த புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இருபது, இருபத்தி ஒன்று, இருபத்தி ரெண்டு.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்துக்குமானவைகள். ஆயார் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நச்சிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
அவன் கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். பெரிய வீட்டிலே பாத்திரங்கள் இருக்கலாம். அது பொன்னால செய்திருக்கலாம், வெள்ளியிலால் செய்யப்பட்டிருக்கலாம், மரத்தால் செய்யப்பட்டிருக்கலாம், மண்ணால் செய்யப்பட்டிருக்கலாம். அது என்னத்தால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதல்ல முக்கியம். அது எப்படி கருத்துக்குரிய பாத்திரமாய் மாறுது என்றால், இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது, தன்னை சுத்தி எரித்துக் கொண்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நக்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கருத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீங்கள் சுத்தியரிக்கப்படுவதற்கும் உபயோகத்திற்குமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால், நீங்கள் பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், மரமா இருக்கலாம், என்னத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் என்பதெல்லாம் முக்கியம். உபயோகிக்கப்படுகிறீர்களா? இஸ் God is using you. God wants to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாத்திரமாய் இருக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு எஜமானுக்கு, ஆண்டவரே எஜமானனே நீரனை பயன்படுத்தும் என நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டபடியாய் கொடுப்பீர்களானால், கர்த்தர் சுத்திகரித்து உங்களை பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். யாருக்கு முன்பதாக? சத்ருவாகிய பிசாசுக்கு முன்பதாக, அவருடைய கிரியைகளுக்கு முன்பதாக. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது கர்த்தர் சத்ருவை வெட்கப்பட்டு போக வைக்கிறார். சத்ரு நம்மை விட்டு ஓடுகிறான். சத்ருவினுடைய கிரியைகள் அங்கே சுக்கு நூறாகிறது, தடுமாறுகிறது, ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறது. காரணம், இந்த பாத்திரத்தில் அந்த தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரமாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கேட்டவர்களை செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். என்னுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு திருமண வைபவம், எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீட்டிலே பரிமாறுதற்குரிய எல்லா பரிமாற்றங்களுக்கும் ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் வந்த ஜனங்களுக்கு பரிமாறுவதற்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆனால் சொற்ப நேரத்தில் அவருக்கு அறிவிக்கப்பட்டது, ஓ, பரிமாறப்பட்ட திராட்சரசம் குறைந்து விட்டது, கொடுப்பதற்கு திராட்சரசம் இல்லை, அநேகருக்கு திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது, என்ன செய்யலாம்? அந்த இடத்திலே இயேசுவினுடைய தாயார் அந்த செய்தியை கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் போய் சொன்னார், இப்படி குடைந்து விட்டது, நீ எது செய், இவளுக்கு கொடுக்க வேண்டிய வழி இல்லை, உம்மால் மட்டுமே முடியும். இயேசு என்ன தெரியுமா சொன்னார், சுத்திகரிப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் இஸ்ரவேலுடைய வீடுகளின் வாசலிலே முன்னால் கால்களை கழுவதற்கும் உள்ளே செல்வதற்கு முன்பதாக தங்களுடைய முகத்தை கழுவதற்கும் வைத்திருந்த பாத்திரம் அவமானத்தின் பாத்திரம், பிரயோஜனம் இல்லாத எந்த பாத்திரத்தை அதில் வைத்து இதுக்காக பயன்படுத்துங்கள் என்று விட்டப்படுகிற பாத்திரம், அந்த பாத்திரத்தை இயேசு அங்கே தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் அது சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டதினால் அது அந்த ஸ்தானத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அது அதுவரைக்கும் வீட்டின் வாசலிலே வெளியே உட்கார்ந்திருந்த பாத்திரம் இப்பொழுது ஒரு திருமண வைபவத்திலே திருமணத்தில் வந்திருக்கிற முக்கியஸ்தர்களுக்கு முன்பதாக ஒரு கனமான ஸ்தானத்துக்குள் அது நுழைந்தது. அதற்கு காரணம் கிறிஸ்து. ஆமென். இன்று வரைக்கும் நீங்கள் ஒதுக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதாவாதவர்களாய் நீங்கள் இருந்திருந்தாலும் கிறிஸ்து உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவராலும் எண்ணப்படாத ஒன்றுக்கு உதவாததாய் வைக்கப்பட்டு வெறும் தன்னுடைய கால்களை பயன்படுத்துவதற்காக சுத்திகரிப்பதற்கு கொள்வதற்காக உங்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்துவர்களாய் நீங்கள் இருந்திருந்தார். ஆண்டுடைய வார்த்தை என்று உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த வார்த்தை உங்களை கனமான ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வார்த்தையினால் நிரப்பப்படுகிறதினால் அந்த தண்ணீரினால் நிரப்பப்படுகிறதினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இதனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஆண்டவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டால் வேறு நாட்களிலே நீங்கள் ஒருபோதும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை வணைய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் வணைவதற்கு கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற களிமண்ணாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த களிமண்ணிலே கர்த்தரால் அணைய முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் அது கையிலே கெட்டு போகிறது. காரணம் அதற்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாததைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழித்து வைத்துக் கொண்டு கர்த்தரினை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கு ஏற்றவளாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். மாம்சத்தின் இச்சைகளை எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, உடைய கரங்களில் நான் இருக்கிறேன், நீங்கள் எடுத்து போடு என்று சொல்லுவீர்களா? நான் கர்த்தர் எடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆம் ஆண்டவரே, நான் இருக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், என்னுடைய பலவீனத்தை எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பலவீனத்தை நீர் மாற்றும், எனக்கு உதவி செய்யும் ஐயா. நீங்கள் ஜெபிப்பீர்களா? நான் கேட்பீர்களா? கர்த்தர் உங்களை தன்னுடைய அநாதி தீர்மானத்தினால் உங்களை தனது திட்டத்திலே தனது நோக்கத்திலே உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார்.